நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம், என் பெயர் சிந்துஜா. நான் முதலாம் ஆண்டு வேளாண் விரிவாக்கம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றேன். மற்றும் நான் யோகமும் மனித மாண்பும் எனும் முதுகலை பட்ட படிப்பை தொலைநோக்கு கல்வியில் பயின்று கொண்டு வருகின்றேன். இப்பொழுது நான் உணவும் மருத்துவமும் உணவின் குணங்களும் பற்றி பேச வந்துள்ளேன். முதலில் உணவும் மருத்துவமும். நம் வாழும் பொழுது நமது செயல்பாட்டின் மூலமாக உயிராற்றல் செலவாகி கொண்டே இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உயிராற்றல் செலவாகி விடும்போது உடல் பராமரிப்புக்கான ஆற்றல் குறைவுபடுகிறது. இதனால் உடலில் சோர்வு உண்டாகின்றது. சோர்வை போக்கிக் கொள்ளவும் இழந்த ஆற்றலை மீண்டும் பெறவும் இயற்கை நமக்கு பசி என்னும் உணர்வை கொடுக்கிறது. நமக்கு எழும் பசியை போக்கிக் கொள்ள நம் வாழ்ந்து கொண்டுள்ள சுற்றுப்புற சூழலிலிருந்து தான் உணவை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இயற்கையிலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்களை அவற்றின் தரம் கெடாமல் பயன்படுத்துவது நமது கடமையாகும். மேலும் உணவு உட்கொள்ளும் பொழுது நமது உடலை சார்ந்த சில இயற்கை நியதிகளை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் உடல் நலம் சிறப்பாய் அமையும். நீள் ஆயுளுடன் வாழலாம். வெவ்வேறு இடங்களில் அந்தந்த பகுதியின் வெப்ப தட்ப நிலைக்கேற்ப உணவு பழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது. தென்னகத்தில் வெயில் காலங்களில் வியர்க்கும் வெப்பத்தில் உணவுப் பொருட்கள் நீரை ஆதாரமாய் கொண்டிருக்கின்றன. குளிர்காலங்களில் கோதுமை உணவு சிறந்தது. குறிப்பிட்ட பகுதியில் அங்கங்கு விளைகின்ற காய்களும் கனிகளையும் உண்பது ஏற்றது. அவை தரமாகவும் மலிவாகவும் கிடைக்கும். தானியங்களையும் காய்கறியையும் நிறைய அளவு அன்றன்ற உணவில் சரியாக விகிதத்தில் சேர்த்து கொள்வது நல்லது. இயல்பாக புரதம், தாது, கொழுப்பு, வைட்டமின்கள் போன்ற சத்துக்கள் செறிவாக நிறைந்த உணவை தேர்ந்து செய்து உண்பது சிறப்பு. சரிவர நேரத்தில் உணவு உட்கொள்ளாமலும் மருந்துகள் மூலம் சத்துக்களை சேர்த்து கொள்ளலாம் என்பது தவறான கருத்து. நமது பாரம்பரிய உணவு வகைகளில் நாம் இழக்கக்கூடாது. நமது அன்றாட வாழ்வில் பச்சை காய்கறிகளும் பழங்களும் நிறைய சேர்த்து கொள்ள வேண்டும். நொறுக்கு தீனியை சுவைத்துக் கொண்டிருப்பதை விட பழங்களுக்கு முன்னுரிமை தருவது நலம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நீண்ட காலத்திற்கு கெடாமல் இருக்க பொருட்டு வேதியியல் பொருட்கள் சேர்க்கப்படுவதால் அவை உடல் நலத்திற்கு ஓரளவு பாதிப்பு செய்ய வல்லது. பின்பு நம் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் சில உள்ளன. அதாவது காலை 5 மணிக்கு அனைவரும் எழுந்து உடல் சுகாதார வசதிகளையும் உடற்பயிற்சிகளையும் முடித்து கொண்டு 5:30 முதல் 6 மணி வரையில் தியானத்தில் இருந்து காலை கடமைகளை முடித்துவிட வேண்டும். 6:30 முதல் 7 மணிக்குள் புஞ்சை தானியங்களாகிய கஞ்சியை தேங்காயுடன் சேர்ந்து உண்ணலாம். பகல் 11:30 முதல் 12:30 அளவில் பகல் சாப்பாடு அரிசி சாதம், காய்கறிகள், நெய் இவற்றை சாப்பிடலாம். மாலை வேளையில் கோதுமை மா கொண்டு தயாரித்த ரொட்டியை போல் உள்ள மீதியானால் கெட்டுப்போகாத ஆகாரத்துடன் காய்கறிகள், பலகார வகைகள் ஆகியவற்றை சேர்த்து கொள்ளலாம். பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி கிடைக்கும் அளவிற்கேற்றபடியும் தேவைக்கேற்றபடியும் சாப்பிடலாம். காபி, டீ நரம்புகளை தூண்டி உற்சாகப்படுத்த கூடுகின்றவை. மற்ற எந்த வகை பானங்களும் முதலியன தேவையில்லை. காபி டீ மட்டுமே போதியது. இந்த உணவு திட்டம் பொதுவாக உலகில் எல்லா வெப்ப தட்ப நிலைகளுக்கும் பொருத்துமையாக அமையும். நேரத்தை மட்டிலும் அங்காங்கு வெப்ப தட்ப நிலைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம். ஒவ்வொருவருக்கும் நஞ்சை தானியமும் புஞ்சை தானியமும் இரண்டையும் தினசரி ஆகாரத்தில் சேர்த்து கொள்வது நல்லது. உடல் உறுதிக்கும் அறிவு நுட்பத்திற்கும் அவசியமும் ஆகும். பல்வேறு ரசாயன அமைப்புகள் கொண்டு மனித உடல் இயக்கத்தால் அவை செலவாகும் அளவிற்கு சேர்த்து கொள்ள வேண்டியதும் மிக அவசியமாய் உள்ளன. இவற்றையெல்லாம் ஆராய்ந்து எதிர்காலத்தில் உணவு திட்டங்களை மாற்றி கூட்டி ரசாயன முறையில் அதிகரித்து ஏற்றுக்கொள்வது அவரவர்கள் தட்ப வெப்ப நிலையை பொறுத்தே அமைகின்றது. அதிக சுவை சத்து உடைய ஆகாரங்கள் மட்டிலும் சாப்பிட முயன்றால் அவற்றை உடல் ஏற்றுக்கொள்வது கடினம். சாதாரண சுவையுள்ள ஆகாரங்களின் மேல் வெறுப்பு கூட தோன்றும். மேலும் அனைவருக்கும் எப்போதும் இத்தகைய ஆகாரங்கள் கிடைக்காது. ஆகையால் எளிய எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய உடல் ஏற்றுக்கொள்ள தகுந்த ஆகாரமே உட்கொள்ள நல்லது, அதுவே உட்கொள்ள வேண்டும் என்பது சான்றோர்களின் கருத்து, ஆய்வாளர்களின் கருத்தும் ஆகும். உணவை ஆய்வு கொண்டவர்கள் தங்கள் உடம்பின் இரசாயன இருப்புக்கேற்ப உணவின் செலவும் வரவும் தக்கவாறே அமைய வேண்டும் என்று கூறுகின்றன. இப்பொழுது உணவின் குணங்களை பற்றி பார்ப்போம். உணவும் குணங்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டவை. குணங்களில் சாத்வீகம், ரஜோ, தாமோ என்ற மூன்று குணநிலைகள் உள்ளது. சாத்வீகம் என்னும் நிலை அமைதியை குறிக்கும். ரஜோ என்னும் குணநிலை இன்பத்தை குறிக்கும். தமோ என்ற நிலை துன்பத்தை குறிக்கும். இந்த மூன்று குணநிலைகளுமே மனிதனிடம் உண்டு. ஊக்குவித்தல், இன்பம் அனுபவித்தல், தூண்டுதல் என்ற நிலைக்கு எந்தெந்த குணம் எந்தெந்த செயலாய் வருமோ அவையெல்லாம் ரஜோ குணம். ரஜோ குணத்தில் என்னென்ன இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அளவுக்கு எழுச்சி உண்டாகும். அந்த எழுச்சியில் இன்பம் அளவுக்கு மீறி துன்பமாக மாறும்போது தானாகவே தமோ குணமாக மாறிவிடும். துடுக்கான செயல்கள், உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள், தீமை இழைப்பது, கெடுதல் ஏற்படுத்துவது எல்லாமே தமோ குணங்களே சார்ந்தது. எந்தெந்த நிலையில் துன்பம் அல்லது கெடுதல் என்ற எண்ணமும் செயலும் உண்டாகிறதோ அதுதான் தமோ குணம். எந்த செயல், எண்ணம், பொருள் எதுவானாலும் சரி, தீய செயல், துன்பத்தை தரத்தக்க செயல்களை தூண்டி காட்டி அளவுக்கு மனநிலை எழுச்சி பெறுமாயானால் அது தமோ குணமாகும். அதை கடந்து அமைதி என்ற நிலை வரும்போது தெய்வீகம், அதுதான் சாத்வீகம். அமைதி என்ற நிலையில் எது எது வருமோ அந்த நிலை சாத்வீக குணத்தை சார்ந்தது. அந்த முறையில் நீண்ட காலம் நம்மிடத்தே பல குணங்கள், பல எழுச்சிகள் எல்லாம் உண்டாகி பழக்கம் ஆகிவிட்டது. அதை நாம் நிறுத்துவதற்கு தக்க உணவு பழக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தானியங்கள், காய்கறிகள், கீரைகள், பழவகைகள் முதலியன சாத்வீக உணவுகளை சார்ந்தவை. இவை சார்ந்த குணங்கள் வளர்க்கும் தன்மை உடையவன. யோக சாதனையாளர்கள் உகந்தவை, அமைதியாக தருபவை தானியங்கள், காய்கறிகள், கீரைகள், பழவகைகள் முதலியன. புலால் வகைகள் மற்றும் ஏலம், கிராம்பு, மிளகாய் போன்ற உணவு வகைகள் முரட்டு தன்மையை தூண்டுவனவாகும். அதுவே ரஜோ குணம். பீட்ரூட், கேரட், கருணைக்கிழங்கு தவிர்த்து பிறகு கிழங்கு வகைகள், காய்கறிகள், சுரைக்காய் போன்றவை தமோ குணத்தை தருவனவாகும். செயலார்வம், சுறுசுறுப்பு ஆகியன குறையும். புலால் போன்ற உணவுகள் முரட்டுத்தனமாகவும் எண்ணத்தையும் செயல்களையும் தூண்டும், நோயை உண்டாக்கும். பொதுவாக புலால் நீக்கி அளவு முறையோடு எளிய உணவை உண்ணுவதையே உணர்வாளர்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் உண்ணும் உணவுக்கு தக்கவாறு குணங்கள் வேறுபடும். இதில் எது அதிகப்படியாக வகிக்கின்றதோ அதுவே அவர்களின் குணமாய் மாறி நிற்கின்றன. எனவே உணவின் அளவு முறைகள் மிக மிக அவசியங்கள். அதை நேரத்துக்கேற்ப, காலத்திற்கேற்ப, இடத்திற்கேற்ப, தமக்கேற்ப அமைத்துக் கொள்வதே சிறந்ததாக அமையும்.
உணவும் குணமும் பற்றி எடுத்துரைத்தவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் விரிவாக்க மாணவர் சிந்துஜா.